இருப்பது மூன்றாம் அத்தியாயம். மெய்யரும் பொய்யருமான தீர்க்கதரிசிகள். தேவனால் போதிக்கப்பட்டிருப்பதாய் பொய் சொல்லும் மனிதரின் வேலையினால் ஏற்பட்டிருக்கிற மதாபிமானத்து நிமித்தம் அநேக நல்ல ஜனங்கள் தேவன் வெளிப்படுத்தியிருக்கும் காரியங்களையும் ஜீவியமும் உபதேசங்களும் கூட சந்தேகிக்கிறார்கள் அல்லது விசுவாசிக்கிறதில்லை. ஆனால் சத்தியம் இன்னதென்று விசாரித்தருகிற ஒருவன் கள்ள தீர்க்கதரிசிகள் அல்லது போதகர்களால் ஏற்படும் வஞ்சகத்தை ஜாக்கிரதையாய் கவனித்தறிந்து கொள்வதுடன் சத்தியத்தை அறிந்து கொள்ள தவறிவிடக்கூடாது. தீர்க்கதரிசன்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலன் எழுதினார். முதலாம் தெசலோனிக்கேயர் 5:20-21. இக்கட்டளைக்கு இசைவாய் கிறிஸ்துவுக்குள்ளான விசுவாசிகள் இக்காலத்திலுள்ள அட்வந்த் இயக்கத்திலே தேவ நடத்துதல் உண்டென்பதையும் இவ்வியக்கத்தின் சம்பந்தமாய் அருளப்பட்டிருக்கும் தீர்க்கதரிசன வரத்தின் வெளிப்படுத்தலையும் பற்றிய அத்தாட்சிகளை கருத்தாய் சிந்திக்கும்படி ஏவப்படுகிறார்கள். இவ்வரத்தின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் பரிசுத்த ஆவியின் வேலையை அவமதிப்பது மோசகரமானது. என்றாலும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பற்றிக்கிற ஓநாய்கள் என்று நாம் எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்பதே அவர்களை பரீட்சிக்களை பரீட்சிக்கிற உரைகள். ஒரு வஞ்சகனிடமிருந்து துப்புரவான சத்தியத்தையும் பரிசுத்தமாக்கும் வல்லமையையும் காணக்கூடுமானால் மனிதர் முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்புண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கக்கூடுமென்று எதிர்பார்க்கலாமே. நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டது. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டது. ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். மத்தேயு 7:15-20. தமது கல்யாணத்திற்குப் பின் மிஸ்ஸிஸ் ஈஜி உவைட் என்றழைக்கப்பட்ட இளஞ்சி ஹார்மன் அம்மாளின் கடுமையான உழைப்பின் காலங்களெல்லாம் 70 ஆண்டுகள். அதில் 60 ஆண்டுகள் அமெரிக்காவிலும் 10 ஆண்டுகள் ஐரோப்பாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் கழிந்தன. இந்த நீண்ட காலத்தில் அந்த அம்மாளுக்கு அநேக வெளிப்படுதல்கள் அருளப்பட்டன. பரத்திலிருந்து பெற்றதாக அவர் நம்பி சபையின் போதனைக்காக அவைகளை எழுதும்படி உண்மையாய் பிரயாசப்பட்டார். அவர் எழுதிய நூல்கள் அநேகம் பிரசுரிக்கப்பட்டு உலகமெங்கும் பிரசித்தம் செய்யப்பட்டிருக்கின்றன. இப்பூமியின் சரித்திர முடிவை அடுத்து ஜீவிக்கிறோம் என்று வேதவாக்கியங்களினால் உணர்த்தப்பட்ட அநேக ஜனங்கள் தேவன் உவைட் அம்மாளை ஓர் கருவியாகக் கொண்டு அவர் மூலமாய் தீர்க்கதரிசன ஆவியினால் தமது ஜீவியமும் உபதேசங்களும் மீதியான சபைக்கும் பேசினாரென்று நம்பும்படி நடத்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஓர் நம்பிக்கை நிச்சயமாய் பார்வையிடப்படுவதற்கு பாத்திரமாயிருக்கிறது. அவருடைய வேலையின் தன்மை அவரின் சொந்த ஜீவியத்தினாலும் அவருடைய உபதேசங்களினாலும் அவர் பெற்ற வெளிப்படுத்துதல்களின் தன்மையினாலும் நிதானிக்கப்பட வேண்டும். மிஸ்ஸிஸ் உவைட் தமது வேலையும் உபதேசங்களும் பரிசுத்த தேவ வாக்கியங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தேவ வார்த்தையின் திட்டத்தினால் சோதிக்கப்படும்படி எப்பொழுதும் விரும்பினார்கள். சாட்சிமொழிகள் அவைகளின் கனிகளினாலே நிதானிக்கப்படட்டும் என்று அவர் எழுதினார். அவ் உபதேசங்கள் என்ன ஆவியுடையவைகளாக இருக்கிறது? அவைகளினால் விளைந்திருக்கிற பயன் யாது? தேவன் தமது சபைக்கு போதித்து அவர்களுடைய தப்பிதங்களைக் கண்டித்து அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார் அல்லது அவர் அப்படி செய்யவில்லை? இவ்வேளை தெய்வச் செயலானது அல்லது அது அப்படியல்ல. தேவன் சாத்தானோடு சேர்ந்து யாதொன்றும் செய்கிறதில்லை. என் வேலை தேவமுத்திரையின் அடையாளத்தை பெற்றிருக்கிறது அல்லது சத்துருவின் முத்திரையுடையாதிருக்கிறது. கர்த்தர் தம்மை தீர்க்கதரிசனாவியின் மூலமாய் வெளிப்படுத்தினபோது நடந்ததும் நடக்கிறதும் நடப்பதும் என் முன் கடந்து போயின. நான் ஒருபோதும் பார்த்திராத முகங்கள் எனக்கு காண்பிக்கப்பட்டன. அநேக ஆண்டுகளுக்குப் பின் நான் அவர்களைக் கண்டபோது அவர்களை அறிந்து கொண்டேன். முன்னதாக என் மனதிற்கு காட்டப்பட்ட விஷயங்களைப் பற்றிய தெளிவான கருத்துக்களினால் நான் என் தூக்கத்திலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறேன். தேசங்களுக்கு கடந்து சென்றிருக்கும் கடிதங்களை நடுராத்திரியில் எழுதியிருக்கிறேன். அநேக ஆண்டுகளாக இதுவே என் வேலை. நான் சிந்தையிலும் எண்ணியிராத தப்பிதங்களைக் கண்டித்து உணர்த்தும்படி ஓர் வல்லமை என்னை தூண்டியிருக்கிறது. இவ்வேளை பரத்திலிருந்துள்ளதா அல்லது தாழ்விலிருந்துள்ளதா? உண்மையாகவே சத்தியத்தை அறிய விரும்புகிறவர்கள் விசுவாசிக்கிறதற்கு போதுமான அத்தாட்சியை காணலாம். காட்சி காணும்போதுள்ள நிலைமை
விசேஷமாய் மிஸ்ஸஸ் ஊவைட் தமது வேலையை ஆரம்பித்த துவக்கத்தில் அவருக்கு தரிசனங்கள் அடிக்கடி. பல சாட்சிகள் சமூகத்தில் அளிக்கப்பட்ட காலங்களில் அவர் தம்மை சுற்றியுள்ள பூமியின் காரியங்களுக்கு முழுவதும் உணர்ச்சியற்றவராகவே இருந்தார். என்றாலும் அவர் தாம் பார்த்த காட்சிகளை விஸ்தரிக்கையில் விரும்பப்படத்தக்க கைகோரணி செய்து கொண்டு அடிக்கடி இங்குமங்கும் உலாவிக் கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட சமயங்களில் அவருடைய பெலம் அபூர்வமாற்ற மடைந்திருந்தது. பெலசாலிகள் அவருடைய கரத்தையோ அல்லது புயத்தையோ இது இருந்த இடத்தை விட்டு அசைக்க பிரயாசப்பட்டும் அவர்களால் முடியாமற் போயிற்று. ஓர் சமயம் அவர் தமது சொந்த வீட்டிலிருக்கையில் குடும்ப உபயோகமாயிருந்த உத்தேசம் பததினெட்டு ராத்தல் நிறையுள்ள பெரிய வேதாகமம் ஒன்றை மேஜையிலிருந்து எடுத்து அதை தமது இடது கரத்தினால் பிடித்துக் கொண்டு அறையைச் சுற்றி உலாவினார். சாதாரண பலத்தோடிருக்கையில் அவர் இப்பளுவான புத்தகத்தை கையிலெடுக்க முதலாய் கஷ்டப்பட்டிருப்பார். ஆனால் காட்சியின் உன்னத பலம் பெற்றிருக்கையில் அரை மணி நேரத்திற்கும் அதிகமாக அவர் அதை நீட்டின கையில் ஏந்தி பிடித்துக் கொண்டிருந்தார். மிஸ்ஸஸ் ஊவைட் தமது காட்சிகளை சொல்லுகையில் தமக்கு போதித்த ஆளை குறித்து என்னுடன் வந்த தூதன் அல்லது என் போதகன் அல்லது என் வழிகாட்டி என்று அடிக்கடி பேசினார். இவ்வார்த்தைகளினால் அவர் தமக்கு எப்பொழுதும் வழிகாட்டியாய் அல்லது போதகனாயிருந்த ஜோதியுள்ள மகிமையான ஓர் தூதனை குறிப்பிட்டார்.
மிஸ்ஸஸ் ஊவைட் அடிக்கடி பேசின போதிலும் அவருடைய உதடுகளிலிருந்து சுவாசம் வந்ததில்லை. 1854 ஜூன் 26 நியூயார்க்கிலுள்ள ரோட் சென்டரில் அவர் காட்சியில் இருக்கையில் இரண்டு வைத்தியர்கள் அவருடைய சுவாசாயத்தில் சுவாசம் இருக்க வேண்டுமென்று காட்ட பிரயாசப்பட்டார்கள். பல பரீட்சைகள் பார்த்ததில் கொளுத்தப்பட்ட மெழுகுவர்த்தியைக் கொண்டு கூடுமான வரையில் அவருடைய உதடுகளை சுட்டுப் போடாதபடிக்கு அதை அவருடைய உதடுகளுக்கருகில் கொண்டு பிடித்து பார்த்தார்கள். என்றாலும் அவர் அச்சமயம் பலமாய்ப் பேசின போதிலும் சுவாலை அசையவில்லை. அவர் தரிசனத்திலிருந்து வெளியேறினார் என்பதற்கு முதல் அடையாளம் ஆழ்ந்த மூச்சு வாங்குவதே. அடுத்த மூச்சு வாங்குவதற்குள் ஒருவேளை பல வினாடிகள் செல்லும். அப்படி சில நீண்ட மூச்சுகள் வாங்கின பிறகு அவர் சாதாரணமாய் சுவாசிக்க ஆரம்பிப்பார். தானியேல் கீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10 எழுதியிருக்கிறபடி அவர் தரிசனத்திலிருக்கையில் அடைந்த அனுபோகங்களுக்கு இந்த சரீர நிலைமைகள் ஒத்திருக்கின்றன. அவர் பெலனற்றுப் போனதாகவும் ஓர் தூதன் தோன்றி உன்னத பெலம் அளிப்பதாகவும் அவர் சொல்லுகிறார். இனி என்னில் பெலனில்லை, என்னில் மூச்சுமில்லை. அப்பொழுது மனுஷரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தினான் என்றார். தானியேல் 10:17-18.
என்றாலும் அத்தகைய அபூர்வ தேவக்காட்சிகளும் கூட பொல்லாங்கடின் வல்லமைக்குட்பட்ட ஒருவனால் செய்யப்படக்கூடுமென்பதை நாம் அறிய வேண்டும். அவர்கள் மட்டற்ற வல்லமையையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்திக் காட்டினாலும் அவர்களுடைய கிரியை ஏற்றுக்கொள்ளப்படுமுன்னதாக அல்லது தள்ளப்படுமுன்னதாக அது பின்னும் அதன் கனிகளினால் சோதிக்கப்பட வேண்டும். உற்றத்தோழர் ஒருவரின் சாட்சி. உவைட்டம்மாளுக்கும் அவருடைய புருஷனுக்கும் ஜீவகாலத் தோழரான உரியாசிமித் போதகர் அவருடைய விசேஷ வரத்தை குறித்து பின்வரும் சாட்சி பகர்ந்தார். அவ்வெளிப்படுத்தல்களை பரீட்சிப்பதற்கு கொண்டு வந்த பரிசோதனைகள் எல்லாம் அவைகளை உண்மையான வெளிப்படுத்தல்கள் என ரூபிக்கின்றன. சாந்தமும் அவைகளை அந்தரங்கமாகவும் வெளிப்படையாகவும் ஆதரிக்கிற அத்தாட்சியே போதுமானது. அவைகள் தேவனுடைய வார்த்தைக்கும் ஒன்றுக்கொன்று தங்களுக்கே பொருத்த முள்ளவைகளாயும் இருக்கின்றன. நன்றாய் நிதானித்தறியக்கூடியவர்கள் ஒருபோதும் மோசம் போகாதிருக்கும் பொருட்டு அவைகள் தேவாவியானவர் விசேஷமாய் பிரசன்னமாயிருக்கையில் அருளப்பட்டிருக்கின்றன. சாந்தமும் கனமும் மனதில் தைக்கக்கூடியவைகளுமான அவைகள் பொய் அல்லது பித்தலாட்டமான தெல்லாவற்றிற்கும் நேர் விரோதமாயிருக்கிறதாக கவனித்துப் பார்ப்போருக்கு தங்களையே ஒப்புவிக்கின்றன. அவைகளின் கனி தீமைக்கு நேர்விரோதமான ஊற்றிலிருந்து உண்டாகிறதென்று காண்பிக்கத்தக்கதாயிருக்கின்றது. அவைகள் சுத்தமான சன்மார்க்க நடத்தைக்கு ஏதுவானவைகள். துன்மார்க்கத்தையெல்லாம் வெறுக்கவும் சன்மார்க்க நெறியைக் கையாடவும் போதிக்கின்றன. நாம் ராஜ்யத்துக்குப் போகும் வழியில் கடந்து செல்ல வேண்டிய ஆபத்துகளை குறிப்பிடுகின்றன. அவைகள் சாத்தானின் உபாய தந்திரங்களை வெளிப்படுத்துகின்றன. நாம் அவனோடு பங்கடையாதபடி அவைகள் நம்மை எச்சரிக்கின்றன. சத்துரு கள்ளத்தனமாய் நமது மத்தியில் சேர்க்கும்படி பிரயாசப்பட்ட பித்தலாட்டமான உபாயங்களை பூவிலேயே அவைகள் கிள்ளி எறிந்திருக்கின்றன. அவைகள் அந்தரங்கமான அக்கிரமத்தை வெளிப்படுத்தியும் ஒழிக்கப்பட்ட தப்பிதங்களை வெளியாக்கியும் கள்ள இருதயத்திலுள்ள பொல்லாத எண்ணங்களை வெறுமையாக்கியும் இருக்கின்றன. அவைகள் எப்பக்கமும் சத்தியத்திற்கு நேரிட்ட ஆபத்துகளை விளக்கியிருக்கின்றன. தேவனுக்கென்று நாங்கள் எங்களை அதிக மாய்த்தத்தம் செய்யவும் இருதய பரிசுத்தத்திற்காக அதிக ஊக்கமாய் முயற்சிக்கவும் நமது ஆண்டவரின் வேலையில் அதிக ஜாக்கிரதையாயிருக்கவும் அவைகள் எங்களை திரும்பத் திரும்ப ஏவி எழுப்பியிருக்கின்றன. அவைகள் அநேக இருதயங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொண்டு வந்திருக்கின்றன. அவைகள் பெலவீனரை பலப்படுத்தியும் திடனற்றவரை திடப்படுத்தியும் திகைப்புற்றோரை தேற்றியும் இருக்கின்றன. அவைகள் ஒழுங்கின்மையிலிருந்து ஒழுங்கையும் கோணலான இடங்களை நேராக்கியும் இருளாயும் மறைவாயும் இருந்தவற்றை வெளிப்படுத்தியும் இருக்கின்றன. புனிதமும் மேன்மையுமான சன்மார்க்கத்திற்காக வேண்டிக் கொள்ளும் அவைகளின் ஆச்சரியமான வேண்டுகோள்களையும் தேவனையும் இரட்சகரையும் பற்றி புகழும் அவைகளின் புகழ்ச்சியையும் துன்மார்க்கத்திற்கு விரோதமாய் பயமுறுத்தும் அவைகளின் பயமுறுத்தல்களையும் பரிசுத்தமும் நற்கீர்த்தியும் உள்ளவைகளையெல்லாம் நடப்பிக்கும்படி போதிக்கும் அவைகளின் போதனைகளையும் நேர்மையான மனதுடன் வாசிக்கிற எவனும் இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வார்த்தைகள் அல்ல என்று சொல்லும்படி கட்டாயப்படுத்தப்படாமலிருக்க மாட்டான். கிறிஸ்துவின் உத்தியோகம் மகிமைப்படுத்தப்பட்டது. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மனுசாவதாரம் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது என்பதுதான் சுவிசேஷத்தின் பெரிய விஷயம். தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அவருக்குள் நீங்கள் பரிபூரணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கொலோசையர் 1:27-2:9-10. இவ்விசேஷ சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதும் அல்லது தள்ளிவிடுவதும் தீர்க்கதரிசன வரமுடையவன் என்று சொல்லும் ஒருவனை பரீட்சிப்பதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட பரீட்சைகளில் ஒன்றாயிருக்கிறது. உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கத்தரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாமென்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல என்று யோவான் அப்போஸ்தலர் எழுதுகிறார். 1 யோவான் 4:1-3. கள்ளத்தீர்க்கத்தரிசிகள் கிறிஸ்துவை உயர்த்துகிறதில்லை. அவர்கள் அதற்கு பதிலாக தங்களையே கவனிக்கச் செய்கிறார்கள். அவர்கள் சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடான வைகளை போதிப்பார்கள். அப்போஸ்தலர் 20:30. இதை செய்து முடிப்பதற்கு தரிசனக்காரரை நோக்கி தரிசனங்காண வேண்டாம் என்றும், ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரையுங்கள் என்று தங்கள் இருதயங்களில் சொல்லுகிறவர்களின் மர்மச்சிந்தையை பிரியப்படுத்துமாறு அவர்கள் போதிக்கிறார்கள். ஏசாயா 30:10. கள்ளத்தீர்க்கத்தரிசிகள் அல்லது போதகர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுவார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். 1 யோவான் 4:5. உவைட்டம்மாளின் உபதேசங்களில் கிறிஸ்து பாவிகளின் ஒரே இரட்சகராக காண்பிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவைத் தவிர நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அப்போஸ்தலர் 4:12. ஊழியத்திலுள்ள சகோதரர்களுக்கு அந்த அம்மாளால் கொடுக்கப்பட்ட பின்வரும் போதனையை ஆண்டவருக்கென்று அவர் செய்த தமது சொந்த வேலையிலே சாதித்து காண்பித்தார். கிறிஸ்து சிலுவையில் அறையுண்டதும், கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததும், கிறிஸ்து பரலோகம் போனதும், கிறிஸ்து திரும்பவும் வருகிறதுமான சாத்தியங்களை ஊழியன் அன்புடன் மிகவும் ஊக்கமாய்
ஜனங்களுக்கு போதிக்கத்தக்கதாக அவனுடைய மனம் அவ்வளவு தூரம் அச்சத்தியங்களினால் உருகி பூரிப்படைந்து நிரம்பியிருக்க வேண்டும். அப்பொழுது ஊழியன் மறைக்கப்பட்டு இயேசு வெளிப்படுத்தப்படுவார். ஜனங்களுக்கு போதிக்கிற நீ இயேசுவை உயர்த்து. பிரசங்கத்திலும் பாட்டிலும் ஜபத்திலும் அவரை உயர்த்து. கலங்கி திகைத்து கெட்டுப்போன ஆத்துமாக்களுக்கு தேவாட்டுக்குட்டியை காட்ட உன் சக்திகளெல்லாம் பிரயோகிக்கப்படட்டும். உயிர்த்தெழுந்த இரட்சகராகி அவரை உயர்த்தி காட்டிக்கொண்டு கேட்போர் யாவரும் நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மைதாமே ஒப்புக் கொடுத்த அவரண்டை வரும்படி அவர்களுக்குச் சொல்லு. இரட்சிப்பின் சாஸ்திரமே ஒவ்வொரு பிரசங்கத்தின் பாகமாயும் ஒவ்வொரு பாட்டின் பொருளாயும் இருப்பதாக விண்ணப்பங்களிலெல்லாம் அதுவே சாற்றப்பட்டிருக்கட்டும். தேவ ஞானமும் பெலமுமாகிய கிறிஸ்துவுக்குச் சேர்மானமாக உன் பிரசங்கத்தில் வேறெதையும் கொண்டு வராதே. மனஸ்தாபப்பட்டோரின் நம்பிக்கையாகவும் விசுவாசிகளின் அரணாகவும் கிறிஸ்துவை காண்பித்து ஜீவ வசனத்தை பிடித்துக்கொள். கலங்கி திகைப்போருக்கு சமாதானத்தின் வழியை வெளிப்படுத்தி இரட்சகரின் கிருபையையும் பரிபூரணத்தையும் தெளியக் காட்டு. வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனித்தல்.
யெகோவாவின் பிரமாணத்தின் உரிமைகளை மனிதர் அவமதிக்கும்படி செய்வதே நீதியின் பகைஞனுடைய சதா முயற்சியாயிருந்திருக்கிறது. ஆனால் கட்டுப்படுத்தும் தமது மித்தியமும் மாறாததுமான பிரமாணத்தின் உரிமைகளை மனிதர் உணரும் பொருட்டு தேவன் தமது தீர்க்கதரிசிகளைக் கொண்டு அவர்களை எப்பொழுதும் உணர்த்த பிரயாசப்படுகிறார். அவருடைய பூர்வ ஜனங்களைக் குறித்து நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளைக் கொண்டு உங்களுக்குச் சொல்லி அனுப்பினதுமான நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகள் ஞான திருஷ்டிக்காரர் எல்லாரையும் கொண்டு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் திடசாட்சியாய் எச்சரித்தாரென்று எழுதியிருக்கிறது. 2 ராஜாக்கள் 17:13. இந்த நமது காலத்தில் எங்கும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கட்டுக்கு அடங்கி நடக்க மனமற்றிருப்பதாய் காணப்படும் போது உவை தம்மாள் தேவனுடைய கற்பனைகள் கேட்கும் பரிசுத்தத்தை மனிதரின் மனசாட்சிகளில் உணர்த்தும்படிக்கு தீர்க்கமாயும் தைரியமாயும் பிரயாசப்பட்டிருக்கிறார். அப்பிரமாணத்தின் அழியாமையும் 4 பிரமாணமும் உட்பட ஒவ்வொரு பிரமாணத்திற்கும் கிறிஸ்துவித்திற்கும் கிறிஸ்துவின் பெலத்தைக் கொண்டு கீழ்ப்படிய வேண்டியதின் அத்தியாவசியமும் அவருடைய பகிரங்க வேலையில் அடிக்கடி வற்புறுத்தப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்திற்கும் பிரமாணத்திற்குமுள்ள ரமாணத்திற்குமுள்ள சம்பந்தத்தை குறித்து அவர் எழுதியிருக்கிறதாவது,
கிறிஸ்துவின் ஜீவியத்தில் நியாயப்பிரமாணத்தின் சத்தியங்கள் தெளிவாக்கப்பட்டிருக்கின்றன. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை தொடுகிறபோது கிறிஸ்துவின் வெளிச்சம் மனிதருக்கு சுத்திகரிக்கும் அவருடைய இரத்தத்தின் அவசியத்தையும் நீதிமான்களாக்கும் அவருடைய நீதியையும் வெளிப்படுத்துகிறபோது நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படும் பொருட்டு நியாயப்பிரமாணமானது இன்னும் நம்மை கிறிஸ்துவிடம் கொண்டு வருவதற்கான ஓர் கருவியாயிருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்திலுள்ளதெல்லாம் நிறைவேறுமளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று இயேசு சொன்னார். வானங்களில் பிரகாசிக்கிற சூரியனும் நீ வாசம் பண்ணுகிற கெட்டியான பூமியும் அவருடைய பிரமாணம் மாறாமலும் நித்தியமுமாயிருக்கிற தென்பதற்கு தேவனுடைய சாட்சிகளாயிருக்கின்றன. அவைகள் ஒழிந்து போனாலும் தேவனுடைய பிரமாணங்கள் நிலை நிற்கும். வேதத்தில் ஓர் எழுத்தின் உறுப்பு அவமாய்ப்போவதைப் பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாயிருக்கும். இயேசுவை தேவாட்டுக்குட்டியாக குறிப்பிட்ட அடையாளங்களின் ஏற்பாடு அவருடைய மரணத்தில் நீக்கப்பட வேண்டிய திருந்தது. ஆனால் 10 கற்பனைகளோ தேவ சிங்காசனத்தைப் போல மாறாதிருக்கின்றன. வேதவாக்கியங்கள் மகிமைப்படுத்தப்பட்டன.
மிஸ்ஸஸ் உவைட் அம்மையாரின் நூல்கள் வேதாகமத்தையே ஆவிக்குரிய சாத்தியங்களுக்கெல்லாம் பெரிய ஆதாரமாக அடிக்கடி காட்டுகின்றன. அவைகளில் தக்கவாறு வேதவாக்கியங்கள் எடுத்துக் கூறப்பட்டிருப்பதுமன்றி அவைகளுக்கு அவர் கொடுக்கும் பொருளும் சாமானியமானதல்ல. அவராகிலும் அல்லது அவருடைய கூட்டாளிகளாகிலும் அந்நூல்கள் வேதாகமத்தோடு கூட்டப்பட்டனவென்றும் வேதாகமத்தை பார்க்கிலும் அவைகளை அதிகமாய் ஆராய்ச்சி செய்ய வேண்டுமென்றும் மதிக்கிறதில்லை. அவர் தாமே அதை குறித்து எழுதுகிறதாவது, அதிக இருளடைந்த மனதையும் பிரகாசிப்பிக்கிறதற்கு தேவவசனம் போதுமானது.
மேலும் அதை அறிந்து கொள்ள விரும்புவோர் அதை அறிந்து கொள்ளலாம். ஆனால் தேவவசனத்தை ஆராய்ச்சி செய்கிறதாகச் சொல்லுகிறவர்களாகிய சிலர் அதன் மிக்க தெளிவான பபோதனைகளுக்கும் விரோதமாய் ஜீவியன் செய்கிறதாய் காணப்படுகிறார்கள். பிறகு புருஷர்களும் ஸ்திரீகளும் போக்குச் சொல்ல இடமில்லாதிருக்கும்படிக்கு முன் அசச்சை செய்த தேவவசனத்தை அவர்கள் திரும்பவும் கைக்கொண்டு நடப்பதற்கு தேவன் அவர்களுக்கு தெளிவானதும் குறிப்பானதுமான சாட்சி மொழிகளை கொடுக்கிறார். சாட்சி மொழிகள் தேவவசனத்தை அற்பமாக்குவதற்கல்ல, திவ்யமான சத்தியம் யாவருக்கும் தெளிவாய்ப்படத்தக்கதாக அதை மேன்மைப்படுத்தவும் கவனங்களை அதற்கு நேராக இழுக்கவுமே அவிழ்க்கவுமே அவைகள் அருளப்பட்டிருக்கின்றன.
வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சமில்லை என்பதே நாம் வழங்கும் குறிப்புச் சொற்களாயிருக்க வேண்டும். மிகவும் அருமையான சத்தியம் நிறைந்த ஓர் வேதாகமம் நமக்குண்டு. அறிவின் ஆதியும் அந்தமும் அதில் அடங்கியிருக்கிறது. தேவ ஆவியினால் அருளப்பட்ட தேவ வாக்கியங்களெல்லாம் தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. வேதாகமத்தை உன் ஆராய்ச்சி புஸ்தகமாக எடுத்துக்கொள். ஊழியத்திலுள்ள சகோதரரானவர்களுக்கு அவர் எழுதின தாவது, கிறிஸ்து ஒருபோதும் சொல்லாததும் வேதாகமத்தில் யாதொரு ஆதாரமுமில்லாததுமான கொள்கைகளையும் பதிர்ச்சாசாதனங்களையும் போதிக்கக் கூடாது. ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு மகிமையும் பக்தி வினயமுமான சத்தியங்கள் நமக்குண்டு. எழுதியிருக்கிறதே என்னும் பரிச்சாசாதனமே ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் உணர்த்தப்பட வேண்டும். வழி நடத்துதலுக்காக நாம் தேவ வசனத்தண்டை போவோமாக. கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை நாம் தேடுவோமாக. தக்கப்படியான மானிட முறைகளெல்லாம் நாம் பார்த்துவிட்டோம். இலகீக சாஸ்திரத்தில் மாத்திரம் தேறின மனதையுடையவன் தேவ காரியங்களை கிரகித்துக் கொள்ள மாட்டான். ஆனால் அதே மனதையுடையவன் மனந்திரும்பி பரிசுத்தமாக்கப்பட்டால் வசனத்தில் தேவ வல்லமை இருக்கிறதை காண்பான். முன்னுரைக்கப்பட்டவைகள் நிறைவேறின.
முன் சம்பவித்தவைகளையும் இனி சம்பவிக்கப் போகிறவைகளையும் குறித்து மனிதருக்கு தெரிவிக்கும் வல்லமை சகல பொய்த்தேவர்களினின்றும் மெய்த்தேவனை வித்தியாசப்படுத்திக் காட்டுவ தற்கோர் அடையாளமாயிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் யெகோவா அஞ்ஞானிகள் வழிபடும் தேவர்களை ஓர் கேள்வி கேட்கிறார். அவர்கள் சம்பவிக்கப் போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும், அவைகளில் முந்தி சம்பவிப்பவைகள் இன்னவைகளென்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும்படிக்கும், பிந்தி சம்பவிப்பவைகளையும் நாம் அறியும்படிக்கும் நமக்கு தெரிவிக்கட்டும். பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள், அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம். இப்பொய்த்தேவர்கள் இதைச் செய்யக்கூடாதிருப்பது நிமித்தம் இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமாயிருக்கிறீர்கள். உங்கள் செயல் வெயல் வெறுமையிலும் வெறுமையானது. உங்களை தெரிந்து கொள்ளுகிறவன் அருவருப்பானவன் என்று யெகோவா கூறுகிறார். ஏசாயா 41:22-24. தேவனுடைய மெய்யான தீர்க்கதரிசிக்கான பரிச்ச சாதனங்களில் ஒன்று அவன் சொன்ன வார்த்தைகளின்படியே நிறைவேறுவது. ஓர் மகத்தான தீர்க்கதரிசியாகிய மோசேயின் மூலமாய் தேவன் பூர்வ இஸ்ரவேலுக்குச் சொன்னதாவது,
கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரி நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். உபாகமம் 18:21-22.
உவைட் அம்மாளுக்கு தீர்க்கதரிசன முன்னுணர்ச்சி அளிக்கப்பட்டிருந்த தென்பதற்கு பல திருஷ்டாந்தங்கள் கூறப்படலாம். முன்னறிமுகமற்ற ஆட்களை அவர் அடிக்கடி காட்சியில் கண்டார். பின்னால் அவர் தமது பிரயாணங்களில் இவ்வாட்களை சந்தித்து அவர்களுக்கென்று காட்சியில் தமக்களிக்கப்பட்ட தூது மொழிகளை அவர்களுக்கு கொடுத்தார். மானிடர் எவரும் அவைகளை அவரிடம் அறிவித்திருக்க முடியாது. ஏனெனில் அச்செய்திகள் அவர்களுடைய நடத்தைகளையும் உள்நோக்கங்களையும் வெளிப்படுத்துகிறதாயிருந்தது. அவருடைய வேலையின் ஆரம்பத்தில் அவரும் அவருடைய புருஷனும் ஜோசப் பேட்ஸ் போதகருமாகிய இவர்கள் மாத்திரம் ஓய்வு நாள் சத்தியத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கையில் அவ்வியக்கம் அற்பமாய் ஆரம்பித்து அவர்கள் அதிலே ஆரம்ப ஊழியர்களாயிருந்தபோது அவருக்கு அவ்வியக்கத்தின் பிற்கால வளர்ச்சியின் காட்சி காண்பிக்கப்பட்டது. 1848 நவம்பர் 1 மாசாச் சுசேட்ஸ் மாகாணத்திலுள்ள டோர்செஸ்டரில் கூடின ஒரு கூட்டத்தில் உவைட் அம்மாளுக்கு ஒரு காட்சி அளிக்கப்பட்டது. அதிலே அவர் தூதானது எழும்பி பிரகாசிக்கும் சூரியனைப் போல வரவர உலகமெங்கும் மகிமையாய் பிரகாசிக்கிறதாக கண்டார்.
இக்காட்சியிலிருந்து வெளியேறினதும் அவர் தமது புருஷனை கர்த்தர் ஓர் சிறிய பத்திரிகை அச்சடிக்க விரும்பினாரென்றும் சத்தியத்தை பிரசுரிக்கும் வேலையானது வளர்ந்து பெருகி அப்பிரசுரங்கள் பூமியெங்கும் பாய்ந்தோடும் ஒளி அருவிகள் போலிருக்குமென்றும் தாம் புருஷனிடம் சொன்னார். மனுஷ பார்வையில் இது நிச்சயமாகவே ஓர் துணிகர உரையாகத்தானிருந்தது. விசுவாசிகள் தொகையில் சொற்பமானவர்களும் இவ்வுலக ஆஸ்தியில் தரித்திரமாயிருந்ததும் தவிர அவர்களுடைய கொள்கைகள் விரும்பப்படாதவைகளாயும் மிருந்தன. என்றாலும் எல்லாம் செய்யவல்ல தேவன் இவ்வார்த்தையை ஆச்சரியமான பிரகாரமாய் நிறைவேற்றியிருக்கிறார். அக்காலத்திலிருந்து இச்சங்கத்தாரால் அச்சடிக்கப்பட்ட சத்தியம் நிறைந்த பிரசுரங்கள் நாளடைவில் விருத்தியடைந்து இப்பொழுது உலகமெங்கும் அச்சடித்து விற்கப்படும் பிரசுரங்களின் விற்பனை வருஷத்திற்கு உத்தேசம் 50 லட்சம் டாலருக்கு அதிகமாயிருக்கிறது.
உவைட்டம்மாள் தாம் முன்கண்ட காட்சிகளைச் சொன்னபோது கர்த்தருடின் வருகைக்கு முன் அட்வென்டிஸ்தர் கடந்து செல்ல வேண்டிய அனுபோகங்களை திட்டவட்டமாய் காண்பித்தார். மரரித்தோரின் ஆவியுடன் சம்பாசிக்கலாம் என்னும் கொள்கையின் பிரசனங்கள் நியூயார்க்கிலுள்ள ரோச்செஸ்டரில் இரகசிய தட்டுகள் மட்டில் வெளிப்பட்டிருந்தபோது இனி பின்னால் அவ்வேலை விரைவாயும் பிரமாண்டமாயும் வளருமென்று அவருக்கு காட்டப்பட்டது. இவைகளும் இன்னும் பல தீர்க்க தரிசனங்களும் பிரசுரிக்கப்பட்டு விஸ்தாரமாகச் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. இத்தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்ட காலத்திலிருந்து சம்பவித்திருக்கும் சம்பவங்கள் அவைகளில் அநேகம் உண்மையென்று ரூபித்திருக்கின்றன. சொல்லப்பட்ட நேரம் நிறைவேறிவிட்டதனால் 7 அட்வந்திஸ்தரின் காரியம் முடிவில் ஜெயமாய் முடியுமென்பதை குறித்து அவர் சொல்லியிருக்கும் தீர்க்க தரிசனங்களும் அப்படியே நிறைவேறும் என்னும் நம்பிக்கை அதிகரித்திருக்கின்றது. இவ்வியக்கத்தின் தலைவர்களும் ஊழியர்களும் அவருடைய வாய்மொழி நிருபங்கள் மூலமாய் கிடைக்கப்பெற்ற ஆலோசனைகள் புத்தி போதனைகளினால் இவ்வியக்கம் விசேஷ முன்னேற்றமடைந்திருக்கின்றது.